இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் நினைவின் பலத்தின் மூலம்தான் நீங்கள் பாவ கர்மங்களை வென்றவராக ஆக முடியும். கேள்வி: எந்த சிந்தனை வந்தால் முயற்சியில் இருந்து விழுந்து விடுவீர்கள்? இறை சேவகர்களாகிய குழந்தைகள் என்ன சேவை செய்தபடி இருப்பார்கள்? பதில்: இன்னும் நேரம் இருக்கிறது, பிறகு முயற்சி செய்து கொள்வோம் என பல குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு நியமம் கிடையாது. நாளை நாளை என்று சொன்னபடியே இறந்து போவீர்கள். ஆகையால் இன்னும் பல வருடங்கள் இருக்கின்றன, பின்னால் தீவிர முயற்சி செய்து கொள்ளலாம் என நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த சிந்தனை மேலும் கீழே விழ வைத்துவிடும். முடிந்தவரையில் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை செய்து ஸ்ரீமத் படி தனது நன்மையை செய்தபடி இருங்கள். ஆன்மீக இறை சேவகர்களாக இருக்கும் குழந்தைகள் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய, தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கக்கூடிய சேவையை செய்தபடி இருப்பார்கள். பாடல்: ஓம் நம சிவாயா, ஓம் சாந்தி. நிராகார தந்தை, சாக்கார சரீரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, நடிப்பை நடிக்க முடியாது. ஆன்மீக தந்தை வந்து பிரம்மாவின் மூலம் ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யோக பலத்தின் மூலமே குழந்தைகள் சதோ பிரதானமாக வேண்டும். பிறகு சதோ பிரதான உலகின் எஜமானனாக ஆக வேண்டும். இது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. ஒவ்வொரு கல்பமும் தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். பிரம்மாவின் மூலம் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறார். அதாவது மனிதர்களை தேவதைகளாக ஆக்குகிறார். தேவி தேவதைகளாக இருந்த மனிதர்கள்தான் இப்பொழுது மாறி சூத்ரர்களாக, தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். பாரதம் தங்கத்தை போல இருந்த பொழுது தூய்மை, சுகம், அமைதி இருந்தது. இது 5000 வருடங்களின் கதையாகும். துல்லியமான கணக்கு வழக்கை தந்தை புரிய வைக்கிறார். அவரை விடவும் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. சிருஷ்டி அல்லது மரம், அதனை கல்ப விருட்சம் என சொல்கிறோம். அதனுடைய முதல் இடை கடைசியின் ரகசியத்தை தந்தை தான் சொல்ல முடியும். பாரதத்தில் இருந்த தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மறைந்து விட்டுள்ளது. தேவி தேவதா தர்மம் இப்பொழுது இல்லை. தேவதைகளின் படங்கள் கண்டிப்பாக உள்ளன. இதனை பாரதவாசிகள் அறிவார்கள். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. சாஸ்திரங்களில் இந்த ஒரு தவறை செய்துவிட்டனர். கிருஷ்ணரை துவாபர யுகத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். தந்தை தான் வந்து மறந்துவிட்டவர்களுக்கு முழுமையான வழியை சொல்கிறார். வழி காட்டுபவர் வரும்பொழுது அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள். ஆகையால் அவர் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் எனப்படுகிறார். படைப்பவர் ஒருவரே, ஒரே சிருஷ்டி தான் உள்ளது. உலகின் வரலாறு புவியியல் ஒன்றுதான். அது மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கும். சத்யுகம், திரேதா, துவாபர கலியுகம், பிறகு சங்கம யுகம் வருகிறது. கலியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையற்றவர்கள், சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள். சத்தியுகம் வரும்பொழுது கண்டிப்பாக கலியுகம் அழிந்துவிடும். விநாசத்திற்கு முன்பு ஸ்தாபனை ஆகிறது. சத்தியுகத்தில் ஸ்தாபனை ஆகாது. தூய்மையற்ற உலகமாக இருக்கும் பொழுது இறைவன் வருவார். சத்தியுகம் தூய்மையான உலகமாகத்தான் இருக்கும். தூய்மையற்ற உலகை தூய்மையான உலகமாக ஆக்குவதற்காக இறைவன் வர வேண்டியுள்ளது. இப்பொழுது தந்தை மிக எளிதான யுக்தியை கூறுகிறார். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். யாரோ ஒருவர் பதீத பாவனராக இருக்கின்றார் அல்லவா? பக்தர்களுக்கு பலனை கொடுப்பவர் ஒரு பகவானே ஆவார். பக்தர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். தூய்மையற்ற உலகை ஞானக்கடல்தான் தூய்மையாக்க வருகிறார். யோகத்தின் மூலம் தூய்மை அடைகிறீர்கள். தந்தையை தவிர யாரும் தூய்மையாக ஆக்க முடியாது. பிறருக்கு புரிய வைப்பதற்காக இந்த விஷயங்கள் அனைத்தும் புத்தியில் பதிய வைக்கப்படுகிறது. வீடுகள் தோறும் செய்தியை கொடுக்க வேண்டும். இறைவன் வந்துள்ளார் என சொல்லக்கூடாது. மிகவும் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். அவர் தந்தை அல்லவா என சொல்லுங்கள். ஒரு லௌகீக தந்தை, மற்றொருவர் பரலௌகீக தந்தை. துக்கமான சமயத்தில் பரலௌகீக தந்தையை தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். சுகதாமத்தில் யாரும் நினைவு செய்வது இல்லை. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் சுகமே சுகம்தான் இருந்தது. தூய்மை, அமைதி, செல்வ வளம் அனைத்தும் நிறைந்திருந்தது. தந்தையின் ஆஸ்தி கிடைத்து விட்டது. பிறகு ஏன் கூப்பிடப் போகிறீர்கள்? நமக்கு சுகம் நிறைந்துள்ளது என ஆத்மாவிற்கு தெரியும். அங்கே சுகமே சுகம் நிறைந்திருக்கும் என யார் வேண்டுமானாலும் சொல்வார்கள். தந்தை துக்கத்திற்காக சிருஷ்டியை படைக்கவில்லை. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு. யாருடைய நடிப்பு கடைசி காலத்தில் இருக்குமோ, 2 முதல் 4 பிறவிகள் வரை எடுப்பார்களோ, அவர்கள் கண்டிப்பாக மற்ற சமயத்தில் அமைதியில் சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். மற்றபடி நாடகத்தின் விளையாட்டிலிருந்தே வெளியேறி விடுவார்கள் என்பது நடக்காத விஷயம். விளையாட்டில் அனைவருமே வர வேண்டி இருக்கும். 1-2 பிறவிகள் கிடைக்கும். ஆக மற்ற சமயத்தில் மூச்சத்தில் இருப்பது போலதான் ஆத்மா நடிகனாக உள்ளது. ஒரு ஆத்மாவிற்கு உயர்ந்த நடிப்பு கிடைத்திருக்கிறது, ஒருவருக்கு குறைவானது கிடைத்திருக்கும். இதுவும் கூட இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஈஸ்வரனின் முதலும் முடிவையும் யாராலும் காண முடியாது என பாடப்பட்டுள்ளது. தந்தைதான் வந்து சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் எல்லையை காட்டுகிறார். படைப்பவர் அவரே வரும் வரை படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிய முடியாது. தந்தைதான் வந்து சொல்கிறார், நான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறேன். நான் யாருடைய சரீரத்தில் பிரவேசிக்கின்றேனோ அவருக்கு கூட தமது பிறவிகள் குறித்து தெரியாது. அவருக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகிறேன். யாருடைய நடிப்பும் மாற முடியாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு. இதுவும் கூட யாருடைய புத்தியிலும் பதிவது இல்லை. தூய்மையடைந்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் புத்தியில் பதியும். நல்ல விதமாக புரிந்து கொள்வதற்காகவே 7 நாட்களின் பட்டியாகும். பாகவதம் முதலானவற்றிற்கும் கூட 7 நாட்கள் வைக்கின்றனர். இங்கும் கூட புரிய வைக்கிறது, குறைந்தபட்சம் 7 நாட்கள் இல்லாமல் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிலரோ நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். ஒரு சிலர் 7 நாட்கள் வந்து புரிந்து கொண்டாலும் எதையுமே புரிந்து கொள்வது இல்லை, புத்தியில் பதிவது இல்லை. நாங்கள் 7 நாட்கள் வந்தோம், எங்களுடைய புத்தியில் எதுவும் நிலைக்கவில்லை என சொல்லிவிடுகிறார்கள். உயர்ந்த பதவி பெறுவது இல்லை என்றால் புத்தியில் நிலைக்காது. ஆனாலும் கூட நல்லது, அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டுவிட்டது. பிரஜைகள் இப்படித்தான் உருவாகிறார்கள். மற்றபடி ராஜ்ய பாக்கியம் பெறுவதில் குப்தமான முயற்சி தேவைப்படுகிறது. தந்தையை நினைவு செய்வதில்தான் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. இனி நீங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் தந்தையின் வழி இதுவே ஆகும். அன்பான பொருள் நினைவு செய்யப்படுகிறது அல்லவா, ஓ பதீத பாவனா வாருங்கள் என பக்தி மார்க்கத்திலும் பாடுகின்றனர். இப்பொழுது அவர் கிடைத்துள்ளார். என்னை நினைவு செய்தால் துரு நீங்கும் என கூறுகிறார். சகஜமாக ராஜ்யம் கிடைத்து விடாது அல்லவா, சிறிதாவது முயற்சி தேவைப்படும் தானே. தேவைப்படுகிறது. நினைவு யாத்திரை முக்கியமானது. மிகவும் நினைவு செய்பவர்கள் கர்மாதீத் நிலையை அடைவார்கள். முழுமையாக நினைவு செய்யாவிட்டால் பாவ கர்மங்கள் அழியாது. யோக பலத்தின் மூலம்தான் பாவ கர்மங்களை வென்றவர் ஆக வேண்டும். முன்பும் கூட யோக பலத்தின் மூலம்தான் வெற்றியை அடைந்தீர்கள். கலியுகத்தின் இறுதியில் யாருமே தூய்மையாக இல்லாத போது லக்ஷ்மி நாராயணர் எப்படி இவ்வளவு தூய்மையானவர்களாக ஆனார்கள்? கீதை ஞானத்தின் அத்தியாயம் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. சிவ பகவானுடைய மகாவாக்கியம், தவறுகள் ஏற்பட்டபடி இருக்கின்றன அல்லவா, தந்தை தவறற்றவராக ஆக்குகிறார். பாரதத்தில் உள்ள அனைத்து சாஸ்திரங்களுமே பக்தி மார்க்கத்தினுடையவை ஆகும் என்று நான் சொல்லி இருந்தேனோ அது யாருக்கும் தெரியாது என தந்தை கூறுகிறார். யாருக்கு சொல்லி இருந்தேனோ அவர்கள் பதவி அடைந்தார்கள். 21 பிறவிகளின் பலனை அடைந்த பிறகு ஞானம் மறைந்து விடுகிறது. நீங்கள்தான் சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். கல்பத்திற்கு முன்பு யார் கேட்டார்களோ அவர்களே வருவார்கள். இப்பொழுது நாம் மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான நாற்றை நட்டு கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிவீர்கள். இது தெய்வீக மரத்தின் கன்று. அவர்கள் பிறகு அந்த மரக்கன்றுகளை நட்டபடி இருக்கிறார்கள். தந்தை வந்து வித்தியாசத்தை புரிய வைக்கிறார். தந்தை தெய்வீக மலர்களின் நாற்றை நடுகிறார். அவர்களோ காட்டு மரக்கன்றுகளை நட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் காட்டவும் செய்கிறீர்கள். கௌரவர்கள் என்ன செய்ய விரும்பினார்? பாண்டவர்கள் என்ன செய்ய விரும்பினார்கள்? அவர்களுடைய திட்டம் என்ன? உங்களுடைய திட்டங்கள் என்ன? அவர்கள் மக்கள் தொகை பெருகக்கூடாது என பல திட்டங்களை உருவாக்குகிறார்கள். மக்கள் தொகை அதிகரிக்காமல் இருக்க குடும்ப கட்டுப்பாடு செய்வோம் என முயற்சி செய்கிறார்கள். தந்தை மிகவும் நல்ல விஷயத்தை கூறுகிறார். பல தர்மங்கள் விநாசமாகிவிடும் மற்றும் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடக்கிறது. சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் குடும்பம் இருந்தது. இவ்வளவு பிரிவுகள் இருக்கவில்லை. பாரதத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன? குஜராத்தி குடும்பம், மகாராஷ்டிரா குடும்பம். உண்மையில் பாரதவாசிகளின் குடும்பம் ஒன்றுதான் இருக்க வேண்டும். பல குடும்பங்கள் இருந்தன என்றால் கண்டிப்பாக தங்களுக்குள் சச்சரவுகள் செய்தபடிதான் இருப்பார்கள். பிறகு கலவரங்கள் ஏற்படும். குடும்பத்திற்குள்ளும் கலவரங்கள் நடக்கும். கிறிஸ்தவர்களுக்கு தம்முடைய குடும்பம் இருப்பது போல அவர்களுக்குள்ளும் கூட சண்டை ஏற்படுகிறது. இரண்டு சகோதரர்கள் தங்களுக்குள் ஒத்துப்போவது இல்லை. தண்ணீர் கூட பிரித்து கொடுக்கப்படுகிறது. சீக்கிய தர்மத்தவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நாம் நம்முடைய சீக்கிய தர்மத்தவர்களுக்கு அதிகமான சுகத்தை கொடுக்கலாம். பிரிவுகள் ஏற்படும் பொழுது குழப்பங்கள் சச்சரவுகள் நடைபெறுகின்றன. இறுதி சமயத்தின் பொழுது கலவரங்கள் முதலானவைகள் அனைத்தும் வந்துவிடுகின்றன. தங்களுக்குள் சண்டையிட துவங்கி விடுகிறார்கள். விநாசம் ஏற்படத்தான் போகிறது. அணு ஆயுதங்களை அதிக அளவில் உருவாக்கியபடி இருக்கிறார்கள். பெரிய யுத்தம் நடந்த பொழுது 2 குண்டுகளை போட்டார்கள். இன்னும் அதிகமாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்லவா. இந்த யுத்தம் அதே மகாபாரத யுத்தமாகும் என நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இந்த யுத்தத்தை நிறுத்தாவிட்டால் முழு உலகமும் தீப்பற்றி விடும் என பெரிய பெரிய மனிதர்கள் சொல்கிறார்கள். தீ பிடிக்கத்தான் போகிறது. இதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ராஜயோகம் சத்தியுகத்திற்கானது. அந்த தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மறைந்து விட்டுள்ளது. சித்திரங்களும் உருவாகியுள்ளன. கல்பத்திற்கு முன்பு ஏற்பட்டது போல எந்த தடைகள் ஏற்பட உள்ளனவோ அவை ஏற்படும் என தந்தை கூறுகிறார். முன்கூட்டியே தெரிய வராது. பிறகு கல்பத்திற்கு முன்பு இப்படி ஆகியிருக்கும் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள நாடகம். நாடகத்தில் நாம் கட்டுண்டிருக்கிறோம். நினைவு யாத்திரையை மறந்துவிடக்கூடாது. இது பரீட்சை எனப்படுகிறது. நினைவு யாத்திரையில் இருக்க முடிவதில்லை, களைத்து விடுகிறார்கள். இரவு பிரயாணிகளே என்ற பாடல் உள்ளதல்லவா, இதன் பொருளை யாரும் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. இது நினைவு யாத்திரை. இதன் மூலம் இரவு முடிந்து பகல் வந்துவிடும். அரை கல்பம் முடிந்து பிறகு சுகம் துவங்கிவிடும். தந்தைதான் மன்மனாபவ என்பதன் பொருளை புரிய வைத்தார். கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டதால் அந்த சக்தி அதில் இல்லை. இப்பொழுது அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டியுள்ளது. அதாவது மனிதர்களாகிய நம் அனைவரின் நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாரதம், பொதுவாக உலகம். ஸ்ரீமத் படி அனைவருக்கும் நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். யார் நன்மை செய்பவர் ஆகின்றனரோ அவர்களுக்கு ஆஸ்தியும் கூட கிடைக்கும். நினைவு யாத்திரையின்றி நன்மை ஏற்பட முடியாது. அவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை என இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து இருந்தது பாரதவாசிகள்தான். 84 பிறவிகள் எடுத்திருந்தனர். மறு பிறவிகளுக்கும் கணக்கு உள்ளது. யார் 84 பிறவிகள் எடுப்பது என்பதை புரிந்து கொள்வது இல்லை. தாங்களாகவே ஸ்லோகங்களை உருவாக்கி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரே கீதைக்கு பல விளக்கங்களை எழுதிவிடுகிறார்கள். கீதையை விடவும் பாகவதத்தை பெரியதாக ஆக்கிவிட்டார்கள். கீதையில் இருப்பது ஞானம், பாகவதத்தில் இருப்பது வாழ்க்கை கதை. உண்மையில் கீதைதான் பெரிதாக இருக்க வேண்டும். தந்தை ஞானக்கடலாக உள்ளார். அவருடைய ஞானம் நடந்தபடி இருக்கும். அந்த கீதையோ அரை மணி நேரத்தில் படித்து விடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் எழுதுகிறீர்கள், ஞானத்தை கேட்டபடியே இருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் உங்களிடம் வந்தபடி இருப்பார்கள். மெல்ல மெல்ல வருவார்கள். இப்பொழுது பெரிய பெரிய ராஜாக்கள் வந்துவிட்டால் பிறகு தாமதம் இருக்காது. உடனடியாக ஓசை வெளிப்பட்டுவிடும். ஆனால் யுக்தியுடன் மிக மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. இது குப்தமான ஞானம். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ராவணனுடனான உங்களுடைய யுத்தம் எவ்வாறு உள்ளது நீங்கள்தான் அறிவீர்கள். யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. பகவானின் மகா வாக்கியம், நீங்கள் சத்துவ பிரதானமாக ஆவதற்காக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் அழிந்துவிடும். தூய்மை அடையுங்கள், அப்பொழுதுதான் நான் உங்களை அழைத்து செல்வேன். அனைவருக்கும் ஜீவன் முக்தி கிடைக்க வேண்டும். ராவண ராஜ்யத்திலிருந்து முக்தி கிடைத்துவிடும். சிவசக்தி பிரம்மா குமார் குமாரிகளாகிய நாங்கள் உன்னதமான உலகத்தை உருவாக்குவோம் என நீங்கள் எழுதி போடவும் செய்கிறீர்கள். பரமபிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத் படி 5000 வருடங்களுக்கு முன்பு ஆனது போல 5000 வருடங்களுக்கு முன்னால் உன்னதமான உலகம் இருந்தது. இதை புத்தியில் பதிய வைக்க வேண்டும். முக்கியமான விஷயங்கள் புத்தியில் தாரணை ஆகும் பொழுது நினைவு யாத்திரையில் இருப்பீர்கள். கல்புத்தியாக உள்ளதல்லவா, இன்னும் காலம் இருக்கிறது, பிறகு முயற்சி செய்து கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு கால வரையறை கிடையாது. நாளை இறந்து போகலாம். நாளை நாளை என்றபடி இறந்து போய்விடுவார்கள். முயற்சி செய்யவில்லை, ஆகையால் இன்னும் அநேக வருடங்கள் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். கடைசியில் தீவிர முயற்சி செய்து விடலாம். இந்த சிந்தனை மேலும் கீழே விழவைத்துவிடும். முடிந்தவரை முயற்சி செய்தபடி இருங்கள். ஸ்ரீமத் படி ஒவ்வொருவரும் தன் நன்மையை செய்து கொள்ள வேண்டும், தன்னை சோதிக்க வேண்டும். தந்தையை எவ்வளவு நினைவு செய்கிறேன். நீங்கள் ஆன்மீக இறை சேவகர் அல்லவா? நீங்கள் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய சேவையை செய்கிறீர்கள். ஆத்மா தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மை அடைவது என்பதற்கான யுக்திகளை சொல்கிறோம். உலகில் நல்ல மற்றும் கெட்ட மனிதர்கள் இருக்கவே செய்கிறார்கள். ஒவ்வொருவருடைய நடிப்பும் அவரவருடையதாக இருக்கிறது. இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயம். முக்கியமான தர்மங்கள் மட்டுமே கணக்கிடப்படுகின்றன. மற்றபடி அநேக பிரிவுகள் உள்ளன. குழந்தைகளே, முயற்சி செய்யுங்கள் என தந்தை புரிய வைத்தபடி இருக்கிறார். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்தீர்கள் என்றால் தந்தையுடன் புத்தியின் தொடர்பு ஏற்பட்டுவிடும். தூய்மை அடைந்தீர்கள் என்றால் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்கிறார், மகாபாரத சண்டையினால் என்ன ஆகும் என உலகினருக்கு தெரியாது. இந்த ஞான யக்ஞம் படைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் புதிய உலகம் தேவை. நம்முடைய யக்ஞம் முடிவடைந்து விட்டால் அனைத்தும் இந்த யக்ஞத்தில் ஸ்வாஹாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஆகையால் தடைகளை கண்டு பயப்படக்கூடாது. தடைகளின் நினைவில் யாத்திரையை மறந்துவிடக்கூடாது. நினைவு யாத்திரை ஒரு பொழுதும் நின்றுவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, பரலௌகீக தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி தூய்மை அடைவதற்கான யுக்திகளை கூற வேண்டும். தெய்வீக மரத்தின் கன்றை நட வேண்டும். வரதானம், நான் என்ற தன்மையை தியாகம் செய்து சேவையில் எப்பொழுதும் மும்முரமாக இருக்கக்கூடிய தியாகமூர்த்தி சேவாதாரி ஆவீர்களாக. விளக்கம், சேவாதாரிகள் சேவையில் வெற்றியின் உணர்வை எப்பொழுது பெற முடியும் என்றால், நான் என்ற தன்மையின் தியாகம் இருக்க வேண்டும். நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன், நான் சேவை செய்தேன். இந்த சேவை பாவத்தின் தியாகம், நான் செய்யவில்லை ஆனால் நான் செய்பவனாவேன், சேவிப்பவர் தந்தை, நான் என்ற தன்மை பாபாவின் அன்பில் கலந்து போய்விட வேண்டும். இதற்குதான் எப்பொழுதும் சேவையில் மூழ்கி இருக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி என்று கூறப்படுகிறது. சேவிப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார், நாம் கருவி. சேவையில் நான் என்ற தன்மை கலந்து விடுவது என்றால் எதிர்பார்க்கும் சுபாவம் உடைய வராவது. உண்மையான சேவாதாரியிடம் இந்த சம்ஸ்காரம் இருக்க முடியாது. ஸ்லோகன், வீணானவற்றை முடித்து விட்டீர்கள் என்றால் சேவையின் அழைப்பு தானாகவே முன்னால் வந்துவிடும். அவ்யக்த சமிஞ்சை, ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் சிறப்பு மூலமாக வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். ஒற்றுமைக்கு சுயத்தில் உள்ளடக்கும் சக்தி தேவை. இதனால் மற்றவர்களுடைய சுபாவம் கூட அவசியம் குளிர்ந்ததாக ஆகிவிடும். எப்பொழுதுமே பரஸ்பர சிநேகத்தின் சிறந்த தன்மையின் பாவனையின் தொடர்பில் வாருங்கள். குணத்தை கிரகிக்கக்கூடியவர் ஆகுங்கள். அப்பொழுது ஒற்றுமை நிலையாக இருக்க முடியும். உங்களுடைய கூட்டமைப்பின் சுபபாவனை அநேக ஆத்மாக்களுக்கு பலனை அளிப்பதற்கு கருவியாக அமையும். அவர்களுக்கு புதிய பாதை கிடைக்கும். ஓம் சாந்தி.